ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் முன்னேற்றத்தை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னையில் மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் யுகி நெய்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் முன்னேற்றத்தை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் தீபங்களின் திருவிழாவான இகாஸ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் உத்தராகண்ட் மாநிலம் மற்றும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டுப்புற கலாச்சாரத்தை கொண்டாடும் விழாவாக இகாஸ் விழா அமைந்துள்ளது என்றும் இதை உத்தராகண்ட் மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நவீன கல்வி முறையை பாரம்பரிய மரபுகளுடன் இணைத்து வழங்குவதில் பாரத ரத்னா பண்டிட் மதன்மோகன் மாளவியா மிகப்பெரிய பங்காற்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அவரது நினைவு தினத்தையொட்டி திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் மதன்மோகன் மாளவியா என்று குறிப்பிட்டுள்ளார். அவரால் நிறுவப்பட்ட பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நற்பண்புகளை உருவாக்கும் மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நவீன உத்திகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தில்லி பாதுகாப்பு மாநாட்டின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், எதிர்கால சவால்களுக்கு தயாராகும் வகையில் பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டு மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மேம்பாட்டில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017-18 வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை 47 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் கடந்த நிதியாண்டில் இது 64 கோடியே 33 லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு 2 கோடியே 80 லட்சம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 43 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ராஞ்சியில் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார், 1 கோடியே 37 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக கூறினார். முதற்கட்ட தேர்தலுக்காக 15,344 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேர்தலை அமைதியாகவும் நியாயமாகவும் நடத்த 200 கம்பெனிகளைச் சேர்ந்த துணை ராணுவப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்றும் குறிப்பிட்ட 950 வாக்குச்சாவடிகளில் மட்டும் மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து மாநிலம் முழுவதும் இதுவரை ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 179 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களில் 34 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கும் நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அம்மாநிலத்தின் அனைத்து 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 20 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. சிமூரில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா, மூத்த தலைவர் திரு அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இன்று மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். புல்தானா மாவட்டத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி பங்கேற்கவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள், ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய், தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை, தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள், 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம், செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு, புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பொதுச்சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1947 இதே நாளில் புதுதில்லி ஆகாஷ்வாணி நிலையத்திற்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி நேரில் சென்று உரையாற்றினார். குருஷேத்திர முகாமில் இருந்த அகதிகளுக்காக அவர் ஆற்றிய அந்த உரையே வானொலியில் அவரது ஒரே நேரடி உரையாக அமைந்தது. இந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 12 பொதுச்சேவை ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் வரும் 15 தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் மூடுபனி நிலவக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளின் பல இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்று நள்ளிரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. சென்னை பெருங்குடியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மழையை எதிர்கொள்ள சென்னையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
இன்று ஜிசிசி உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தினை ஆய்வு செய்திருக்கின்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1194 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை அம்பலை செய்திருக்கின்றோம். ஜிசிசி சார்பில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து விசைப்படகு ஒன்றையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை துறைமுகத்திலிருந்து டாடா நகர் பகுதியை சேர்ந்த 12 மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் மீனவர்களின் விசைப்படகினை முல்லைத்தீவு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இதையடுத்து 12 மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகும் விசாரணைக்காக மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளனர். தொடர்ந்து அங்கு இலங்கை கடற்படை முகாமில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு பின்பு அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்த சம்பவம் நாகை மாவட்ட மீனவர்களிடமும் குடும்பத்தினரிடமும் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
தில்லியில் இன்று காலை காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து காணப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்றின் தரக்குறியீடு 354 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு நகரில் காலை நேரங்களில் கடும் பனி நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டது. அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் பணி நடைபெற்று வருவதாக ராணுவம் கூறியுள்ளது. ஹைத்தியின் புதிய பிரதமராக திரு அலெக்ஸ் டிடையர் ஃபில்ஸ் பதவியேற்றுள்ளார். பதவியேற்ற பின்னர் பேசிய அவர், நாட்டில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு அமைதி நிலைநாட்டப்படும் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் யுகி நெய்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்பேனில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 6-4, 10-7 என்ற செட் கணக்கில் இந்திய இணையை வென்றது. ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் முன்னேற்றத்தை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னையில் மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் யுகி நெய்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.